சிந்தனைக்காக ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்கள் இடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்ல மாட்டான் என்றும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்தாவியாளர் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் இறக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் குடமுடைய வேத வசனத்தை நாங்கள் சிந்திக்கும் போது நீர் எங்கள் இடத்தில் ஈடுபடும், நீர் மகிமைப்படும். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பவும், சீர் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் சீர்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபியும் இறக்கவும் பாராட்டும். உம்முடைய வார்த்தையானது வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயத்தில் பேச நீர் கிருபியும் இறக்கவும் பாராட்டும். மீதி அனவேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று கொரிந்தியர் என்ற நிருபம் பவுலினால் கொரிந்து இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. இந்த ஒன்று கொரிந்தியருடைய பின்னணியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது பவுல் தன்னுடைய ஊழியத்தை கொரிந்து பட்டணத்திலே செய்கிறார் என்று பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் பார்க்கும்போது எபேசுவிலே ஊழியம் செய்கிறார். எபேசுவிலே 2 வருடங்கள் தங்கி அங்கே ஊழியம் செய்யும் போது எபேசுவில் இருந்து கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது கொரிந்திலே இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வேண்டும் என்ற கருப்பொருளை வைத்து இது எழுதப்படுகிறதாக இருக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த நிருபம் தான் அநேக பிரச்சனைகளை கொண்டிருக்கிற ஒரு நிருபமாக இருக்கிறது. இந்த திருச்சபை அநேக பிரச்சனைகளால் வாழ்ந்த திருச்சபையாக இருக்கிறது. இந்த திருச்சபை என்பது இளம் திருச்சபையாக இருக்கிறது, முதிர்ச்சியற்ற திருச்சபையாக இருக்கிறது. பவுல் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அந்த திருச்சபையில் இருக்கிற பிரச்சனைக்கு வேதபூர்வமான தீர்வை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 16 அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு வேதபூர்வமான தீர்வை கொடுக்கிறார். குறிப்பாக 3-4 அதிகாரங்களை பார்க்கும்போது பிரிவினை குறித்து பேசுகிறார், ஜனங்களுக்கிடையே இருக்குது அந்த பிரிவினை. அடுத்து அசுத்தமான செயலை குறித்து பேசுகிறார், விக்கிரகங்களை குறித்து பேசுகிறார், வரங்களை குறித்து பேசுகிறார், திருமண உறவுகளை குறித்து பேசுகிறார் என்று பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரத்தை வரைக்கும் பார்க்கும்போது திருச்சபையில் ஆராதனை எப்படி முறையாக நடக்க வேண்டும் என்று பேசுகிறார். 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது திருச்சபை ஆராதனையில திருவிருந்து எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், திருவிருந்தை மனித சிந்தனையை போல் பயன்படுத்தக்கூடாது, தெய்வீக சிந்தனையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதை முடித்த பின்பாக 12-14 அதிகாரங்கள் திருச்சபையில விசுவாசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பேசுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கொரிந்து சபை மிக முக்கியமான ஒரு சபை. தேவன் இந்த கொரிந்தியர் திருச்சபைக்கு மிக அடிப்படையான முக்கியமான சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையான முக்கியமான சத்தியங்கள் இன்றைக்கு நமக்கும் பலனளிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க கூடி வரும் சபையில நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன, இந்த திருச்சபையில நான் எதுக்கு வரேன், இந்த திருச்சபையில என்னுடைய பொறுப்பு என்பது தேவனை கூடிய ஆராதிப்பதோடு நின்று விடுகிறதா, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை புதன்கிழமை ஜப கூட்டத்துக்கு வருவதோடு ஒரு திருச்சபை விசுவாசியினுடைய பொறுப்புகள் நின்று விடுகிறதா. இப்படிதான் கொரிந்திய திருச்சபை மக்களும் செய்து வந்தார்கள். அதனாலதான் திருச்சபைக்கு பவுல் சொல்றார், தேவன் மூலமாக சொல்றார், என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது 1 பார்க்கிறோம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்படிதான் வாழ்க்கை இருந்துச்சு கொரிந்திய வாழ்க்கை. கொரிந்திய மக்களுடைய வாழ்க்கை அவங்க கூடி வந்தாங்க, அவங்க இஷ்டத்துக்கு திருச்சபையில இருந்தாங்க, அவங்களுடைய பொறுப்புகளை செய்யல, அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு தெரியாம இருக்கும் போது பவுல் சொல்றார், விசுவாசிகளே ஆவிக்குரிய வரங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன? விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய வரத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வரம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய வரம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து கொடுக்கப்படும் அனைத்தும் ஆவிக்குரிய வரம். ஆவிக்குரிய வரம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது அடிப்படையிலே நாம சரியான முறையில புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய வரம் என்றால் பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அனைத்தும் ஆவிக்குரிய வரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சில வரங்களை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். இப்ப பவுலுடைய நிருபத்துல நம்ம பார்க்கும்போது பவுலுடைய நிருபத்துல ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஒவ்வொரு நிருபத்திலும் சிலவற்றை பேசியிருக்கிறார். குறிப்பாக கலாத்தியர் எடுத்துட்டோம் அப்படின்னா, கலாத்தியர் 5 திருப்பிக் கொள்ளுங்க உங்களுடைய வேதத்துல. கலாத்தியர் 5:18-23 வசனங்களை பார்க்கும்போது பவுல் சொல்றார், மாம்சத்துக்கான கனிகளுக்கும் ஆவிக்கான கனிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். அதை குறிப்பாக 22:23 பார்க்கும்போது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எதை கொடுக்கிறார், அதை 22 சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கிற காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது இந்த 9 ஆவியின் கனிகளாக இருக்கிறது. அதை தவிர பவுல் தன்னுடைய நிருபங்கள் அநேக ஆவியின் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பவுலிகர் கொரிந்திய திருச்சபைக்கு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பயனுள்ள வரங்களை கொடுக்கிறார் என்று பார்க்க வாரமத்துல கேட்ட மதி கொரிந்திய திருச்சபை என்ன செய்தது அப்படின்னா, பிரச்சனைகள் மத்தியில வாழுது. பிரச்சனைகள் மத்தியில வாழும்போது பவுல் என்ன சொல்றார் என்று பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகள் மத்தியில் வாழும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் கொடுக்கும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் அந்த ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று சொல்றார். கொரிந்திய திருச்சபை தன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று சரியான ஒற்றுமையோடும் சரியான புரிதலோடும் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கும் ஆவிக்குரிய வரங்களையும் அதனுடைய தன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையில பிரச்சனை இருக்கு, திருச்சபையில குழப்பங்கள் இருக்கு, திருச்சபையில ஒற்றுமை இல்லை என்று பார்க்கும்போது தேவன் திருச்சபைக்கு போதனையாக சொல்ற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளாகிய உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரத்தை நாடுங்கள், அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுங்கள், அதை பிரச்சனையின் மத்தியிலே நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றார். வேதத்துல பார்க்கும் போது இந்த இடத்துல பவுல் சொல்றார், ஒரு திருச்சபை வெற்றியுள்ள ஒரு திருச்சபைனா அது எப்படி தெரியும் அப்படின்னா, விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை திருச்சபையில் நடைமுறைப்படுத்துவார்கள். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வரங்களையும் திருச்சபையிலே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அது பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் சரி, உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, பாடுகள் மத்தியிலும் அந்த திருச்சபை விசுவாசிகள் எப்படி தங்களுடைய வரங்களை திருச்சபையிலே பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப பவுல் என்ன சொல்றார் என்று பார்க்கும் போது, இந்த திருச்சபையில எவ்வளவு பிரச்சனை, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த திருச்சபையில ஒரு வாழ்க்கை. இந்த திருச்சபை விசுவாசிகளுக்கிடையே பிரிவினை, ஏழை பணக்காரன் என்ற ஒரு பிரிவினை, யூதன் புறஜாதியான் என்ற ஒரு பிரிவினை, விக்கிரகங்கள் ஒரு பிரச்சனை, விக்கிரகங்களுக்கு படைக்கிறத சாப்பிடுறது ஒரு பிரச்சனை, குடும்ப உறவுகள்ல பிரச்சனை, திருமண உறவுகள்ல பிரச்சனை, இப்படி பிரச்சனை தான் முழுவதுமாக. அவர்கள் சபை கூடி வரும்போது திருவிருந்தல பிரச்சனை, அவர்கள் சபை கூடி வரும்போது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அப்போ பவுல் சொல்றார் அந்த திருச்சபைக்கு, இப்படி குழப்பமான சூழ்நிலையில உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை வேதபூர்வமாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட முறையில அவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்று ஒரு சில ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்கள் இல்லாத விசுவாசி இந்த உலகத்துல இல்லை. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவனவனுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, உங்களுக்கு என்று ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏதை பத்தி பேசுறார் பவுல், ஏதை பத்தி பேசணும்? 2:12 பார்க்கும்போது, நீங்கள் அநியாயிகளாக இருந்த போது ஏவப்பட்டபடி ஊமையான விக்கிரகங்கள் இடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த குறுங்கிய மக்களுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, அவர்கள் பூர்வீகிய கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லது யூதர்கள் அல்ல, அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விக்கிரகங்களுக்கு அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விக்கிரகங்களை குறித்து சொல்றார். அந்த விக்கிரகத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்றார், அது ஊமையான விக்கிரகம் என்று சொல்றார். ஊமையான விக்கிரகம் என்று சொல்லும் போது அது உண்மை அல்ல. விக்கிரகம் என்பது கடவுள் அல்ல, அது உண்மையான கடவுள் அல்ல. அந்த விக்கிரகங்களுக்கு மனிதனோடு உறவு கொள்ளும் திறன் இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த விக்கிரகத்தை பார்த்து இதை வணங்கக்கூடாது என்று சொல்றோம்? அது உண்மையானது அல்ல, அது படைப்பு. பார்க்கும் போது இந்த விக்கிரகங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்வோடு உறவு கொள்ளாது. இந்த விக்கிரகங்கள் ஒருபோதும் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்காது. இந்த விக்கிரகங்கள் ஒருபோதும் உங்களை உற்சாகப்படுத்தாது. இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் செயலற்றது. அது ஒரு ஜடம், அது ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கும். அது செயலற்றதாக இருக்கிறது. இப்ப இந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விக்கிரக வழிபாடுக்குள்ளாக நிறைந்திருந்தார்கள். அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இப்ப பவுல் என்ன சொல்றார் என்று பார்க்கும் போது, இந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய மனதை அதற்கு செலுத்தினீர்கள். இப்ப விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல அங்க வழிபாடு இருக்கும், பலிகள் இருக்கும், சடங்குகள் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் அந்த கொரிந்திய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கண்மூடித்தனமாக செய்தார்கள். அங்க அவருடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தினா, கண்மூடித்தனமாக பயன்படுத்தினா, அங்க அவன் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகோ அவர்கள் என்ன செய்யவில்லை என்று பார்க்கும்போது, அவர்கள் தங்களுடைய தாழ்ந்துகளை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய தாழ்ந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் அந்த விக்கிரகத்தை என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது, கண்மூடித்தனமாக வணங்கினார்கள். செயலற்ற ஒரு விக்கிரகத்துக்கு தங்களுடைய தாழ்ந்துகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். கொரிந்து திருச்சபையில இப்படிப்பட்ட விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள் அதிகம். அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதிகம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய பின்னணியும் இப்படிப்பட்ட பின்னணி தான். அநேக நேரத்துல விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தது. தேவன் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்து, தேவன் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, பாவத்தை உணர்த்தி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் விக்கிரகத்தில் இருந்து மீட்டார் என்று பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையில பார்க்கும் போது அது ஒருபோதும் பரிசுத்தத்தை கொண்டு வராது. விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது அது ஒருபோதும் மனிதனுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வராது. அப்படி பரிசுத்தத்தை கொண்டு வராத நேரத்திலும் கூட ஜனங்கள் கண்மூடித்தனமாக தங்களுடைய சடங்குகளை செலுத்துகிறார்கள். அவர்கள் அங்க மெய்யான ஒரு ஈடுபாடை காமித்தார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகோ, திருச்சபையில் இணைந்த பிறகோ, அவருடைய ஈடுபாடு திருச்சபையில் குறைந்தது என்று பார்க்கிறோம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு நீங்க கண்மூடித்தனமா செஞ்ச மாதிரி திருச்சபைக்குள்ள செய்யுங்கன்னு சொல்ல வரல. இப்ப திருச்சபைக்குள்ள விசுவாசிகளை கூடி வர செய்து, திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஆவிக்குரிய அறிவு சிதைந்து கிடக்கிறது, ஆகவே சரியான அறிவை பெற்று வேதத்தினுடைய புரிதலோடு உங்களுடைய வரங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றார். இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். நான் ரட்சிக்கப்படாத முன்பாக, விக்கிரகத்துக்கு முன்பாக நான் என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்தேன், அதை மறுபடியும் நான் திருச்சபையில் அப்படியே செய்யணும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லல. அவர் என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையில, வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை வாசிங்க, வேதத்தின் அடிப்படையில் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அந்த அறிவை வேதபூர்வமாக கொண்டு அதை திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துங்கள், அதை ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல விசுவாசிகள் என்று சொல்லும் போதும் கூட, நீங்கள் நானும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். எங்க மாட்டிக்கிறோம் அப்படின்னா, வேதபூர்வமாக காரியங்களை நடைமுறைப்படுத்துவதில் கஷ்டப்படுறோம். வேதம் அப்படிதான் சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது, வேதத்துல காரியங்கள் இப்படிதான் விவரித்து இருக்குது என்று தெரியுது, வேதத்தினுடைய சத்தியங்களை நான் கேட்டு இருக்கிறேன், ஆனா அதை வேதபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையிலும், திருச்சபையிலும், சமுதாயத்திலும், குடும்பத்திலும் நடைமுறைப்படுத்துவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. பவுல் சொல்றார், இந்த இடத்துல ஒரு சமாதானமான ஒரு திருச்சபையில சொல்லல, ஒரு வளர்ந்த ஒரு திருச்சபையில சொல்லல. இந்த திருச்சபை ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள் தான் ஆகுது. அந்த திருச்சபையில சொல்றாரு, பிரச்சனையோடு இருக்கிற திருச்சபையில சொல்றாரு, நீங்கள் வேதத்தை வேதபூர்வமாக நடைமுறைப்படுத்துங்கள், வேதத்தை உங்களுடைய கலாச்சாரத்தின் மூலமாகவும், உங்களுடைய சமுதாயத்தின் மூலமாகவும், உங்களுடைய சுய ஞானத்தின் மூலமாகவும் நடைமுறைப்படுத்தாமல் வேதத்தை வேதபூர்வமாக நடைமுறைப்படுத்துங்கள். திருச்சபையில நீங்களும் நானும் கூடி வரோம் எதுக்கு அப்படின்னா, கடவுளை பற்றி அறிந்து கொண்டு கடவுள் எனக்கு என்ன கற்பித்திருக்கிறார் என்பதை படித்து வேதத்தை வேதபூர்வமாக திருச்சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை திருச்சபையில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாகும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சமுதாயத்துல வெற்றி உள்ள வாழ்க்கையா. நான் ஏன் எல்லா இடத்துலையும் தோத்து போறேன், நான் போற எல்லா இடத்துலயும் ஏன் தோல்விகள், நான் போற எல்லா இடத்துலயும் ஏன் எனக்கு கஷ்டங்கள், ஏன்னா வேதத்தை வேதபூர்வமாக நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை. பவுல் மிக தெளிவாக கொரிந்திய திருச்சபைக்கு சொல்கிற காரியம், வேதத்தை வேதபூர்வமாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றார். கொரிந்திய திருச்சபையினுடைய நிலை என்ன? இந்த திருச்சபையில ஒரு விசுவாசி மெய்யான சந்தோஷத்தோடு வாழ்றானா? இந்த கொரிந்திய திருச்சபையுடைய நிலையை பார்க்கும்போது ஒரு விசுவாசி மெய்யான சந்தோஷத்தோடு அங்க அவனால் வாழ முடியவில்லை. அந்த திருச்சபையில அநேக பாடுகள், அந்த திருச்சபையில அநேக உபத்திரவங்கள், அந்த திருச்சபை ஆராதனையில பிரச்சனை, அந்த திருச்சபை உறவுகள்ல பிரச்சனை, அந்த திருச்சபையில கலாச்சார பாவத்தை அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தெரிந்து பாவத்தை செய்தவர்கள், அந்த திருச்சபையில் இருக்கிற பாவம் எல்லாருக்கும் முன்பாக வெட்ட வெளிச்சமாக காணப்படுகிறது. அங்க சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஐக்கியம் இல்லை, பிரிவினை, ஏழையும் பணக்காரனையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார். திருச்சபையில் எல்லாருக்கும் முன்பாக தெரிகிறது. அடுத்து பார்க்கும்போது குடும்ப உறவுகள்ல பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, அநேக விவாகரத்துகள் வருது. ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த குறை சொல்லி திருச்சபையோடு நின்று விடாமல் நீதிமன்றங்கள் வரைக்கும் போது. அதனால குறிந்திய ஏழாம் அதிகாரத்துல ஒண்ணு குறிந்திய ஏழாம் அதிகாரத்துல பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்குள்ளே தீர்த்துக் கொள்ளுங்க, ஏன் அவிசுவாசத்தை கொண்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். இப்ப இந்த திருச்சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த விதத்திலும் சந்தோஷமற்ற சூழல், எல்லா விதத்திலும் பாடு நிறைந்த சூழல், தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பாவம் இருக்கு, அது வெளிப்படையா தெரியுது, அவனால எந்த நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழல்ல தான் பவுல் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தை இந்த சபையில தேவன் எதிர்பார்க்கும்படி நடைமுறைப்படுத்துங்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்களா, விசுவாசிகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை இந்த சபையில் தேவனுக்கு பிரியமுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துங்க. இன்னைக்கு திருச்சபை நம்ம வந்துட்டு போறோம், என்ன பிரயோஜனம்? தேவன் உங்களை ரச்சித்ததினுடைய நோக்கத்தை நீங்க எப்படி நிறைவேற்றுறீங்க? என்ன காரணத்துக்காக நான் இந்த சபையில உட்கார்ந்து கடவுளுடைய கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன காரணத்துக்காக தேவன் உங்களை இந்த திருச்சபைக்குள் அழைத்து வந்தார்? அவருடைய ஆராதனையுடைய நோக்கம் என்ன? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையான விசுவாசி தேவனை ஆராதிக்க வரும்போது அந்த மெய்யான விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை திருச்சபையிலே கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. தான் தேவன் கொரிந்திய திருச்சபைக்கு கொடுத்தார். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடட்டும், எல்லாம் சமாதானமாகட்டும், அதுக்கப்புறம் நீ பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தை நாடு என்று சொல்லவில்லை. என்னுடைய மனபாரங்கள்லாம் நீங்கட்டும், என்னுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கட்டும், அதுக்கப்புறம் திருச்சபையில நான் சந்தோஷமா தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவன் இந்த திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வரங்களை நாடும்படியாக அழைக்கிறார். மனித பார்வையில பலவீனம் உள்ளதுதான், மனித பார்வையில தோத்து போனதுதான். தேவன் உங்களை என்னையும் இந்த திருச்சபையை கலைத்து உங்களை என்னையும் வேதத்தை நடைமுறைப்படுத்த சொல்கிறார், அவரை நாட சொல்கிறார், அவருடைய வரத்தை தேட சொல்றார், திருச்சபையில தேவனுடைய செயல்பாட்டை காண்பீங்கள் என்று சொல்கிறார். ஏன் திருச்சபைக்கு நான் வரணும்? பவுல் ஏன் மூன்று அதிகாரங்களை ஆவிக்குரிய வரங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய வரங்களை திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துவது மிக மிக அவசியமானது. தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு தொடர்ச்சியாக இந்த காரியத்தை நாம் சிந்திப்போம். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியின் வரங்களை பெற்றவர்களுடைய அடையாளம் என்ன? நான் எப்படி நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் காண்பிக்க முடியும். மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன மனிதனாலும் இயேசுவை கர்த்தர் என்று கூற முடியாது. இயேசுவை கடவுள் என்று சொல்கிற அந்த விசுவாச அறிக்கை, இயேசுவை கடவுள் என்று ஒத்துக்கொள்ளும் அந்த அறிக்கை என்பது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருபோதும் உங்களால் சொல்ல முடியாது. இந்த வசனத்தை மேலோட்டமாக வாசிக்கும் போது இயேசுதான் கடவுள் என்று சொன்ன எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இல்ல, பவுல் இங்க அதை சொல்லல. இப்ப இயேசுதான் கடவுள் என்று சொல்கிறவர்கள் ஒருபோதும் வெறும் வாயினால சொல்றவர்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், மத்திய 7 திருப்பிக் கொள்ளுங்கள், மத்திய 7:22-23 வசனத்தை வாசிக்கும் போது, 7:22-23, அந்நாளிலே அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு என்ன சொல்றாருனா, வெறும் வாயினாலே என்னை கடவுள் என்று சொல்கிறவன் ரட்சிப்பை அறிவதில்லை. லூக்கா 6 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 6 மறுபடியும் இயேசு சொல்கிற ஒரு காரியம், லூக்கா 6:46-47 வசனத்தை பார்க்கும்போது, பக்கம் 88, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவையின்படி செய்கிற யாருக்கு ஒப்பாய் இருக்கிறாள் என்று காண்பிப்பேன். அப்ப யாரு கடவுளை தேவன் என்று சொல்ல முடியும், இயேசுவ கர்த்தர் என்று யார் சொல்ல முடியும் என்று பார்க்கும்போது, அவரை உண்மையாய் விசுவாசிப்பவர், உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நான் வெறும் வாயினால் நான் இயேசு கடவுள் என்று சொல்றதுனால நான் ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சமுதாயத்துல இயேசுவும் எல்லா கடவுளிலும் ஒருவர், இப்ப இயேசுவும் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அது ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மெய்யான தேவன், வேற தேவன் ஒருவரும் இல்லை என்ற விசுவாசம், அந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். மத்தேயு 16:16 பார்க்கும்போது சீமோன் பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். அப்ப இயேசுவோட ரிப்ளை என்னன்னு பார்க்கும்போது, அந்த பேதுருக்கு சொன்னதுக்கு இயேசு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுவ கடவுள், அவர் மட்டும்தான் தேவன், அவர் மட்டும்தான் ஜீவனுள்ளவர் என்று சொல்கிற மனிதனுடைய இருதயத்துல பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் இருந்தால் மட்டும்தான் அவன் கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்கிறவர்கள் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தாவியானவரை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று விசுவாசிப்பவர்கள், இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று விசுவாசிப்பவர்கள் யார் என்று பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய கிருபையினாலே தங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பிதாவின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் மட்டும்தான் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாட முடியும். அப்படிப்பட்ட மனிதன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்ல முடியும். மற்ற யாரும் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் நிச்சயமாக நீங்கள் வரத்தை நாட முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த தேவன் கொடுக்கும் அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 14:16-18 வசனத்தை பார்க்கும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள், நான் உங்களை தீக்கற்றவர்களாக விடேன், உங்கள் இடத்தில் வருவேன் என்று சொல்ல. 17 வசனத்துல பார்க்கும்போது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்படும் போது, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 1:14 தான் நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களுடைய இருதயத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஒருபோதும் உங்களிடத்திலிருந்து போக மாட்டார். அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் பெற்ற மனிதனிடத்துல மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் தங்குகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிற மனிதனிடத்துல மட்டும்தான் அவர் தன்னுடைய வரத்தை கொடுக்கிறார், வேற யாருக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சபிப்பவன் தேவனுடைய வரத்தினால் நிறைந்தவன் அல்ல. இன்னைக்கு தாழ்ந்துகள், ரட்சிக்கப்படாம எனக்கு நிறைய தாழ்ந்துகள் இருக்கலாம், அது தேவனுடைய வரம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரம் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டபடி, வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வேதத்துல சொல்லப்பட்டபடி விசுவாசிக்கிற மனிதனிடத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். வேதத்துல சொல்லப்படாத இயேசுவை வேதத்துல சொல்லப்படாத முறையில விசுவாசிக்கிற மனுஷன் இடத்துல ஒருபோதும் பரிசுத்தாவியானவர் தங்குவதில்லை. இதுதான் வித்தியாசம். இப்ப ஏன் வேதத்தை நடைமுறைப்படுத்தணும்னு முன்னாடி சொன்னோம் அப்படின்னா, வேதத்துல இருக்கிற இயேசுவ வேதத்துல சொன்ன மாதிரி விசுவாசிக்கும் போது மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் உங்க இடத்துல தங்குற. அடிப்படையான கேள்வி, உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு மீது இருக்குதா? உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு எப்படி விசுவாசிக்க சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையில நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனா? அந்த அடிப்படையில நான் தேவனை சார்ந்திருக்கிறேனா? அந்த இடத்துல அந்த அடிப்படையில நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும், கிரியையினால அல்ல. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் எப்பொழுதும் இழந்து போவது இல்லை. ரட்சிப்பை இழந்து போவேன்னு சொல்ற ஒரு மனுஷன் உண்மையாக ரட்சிக்கப்படல. தன்னுடைய சுய கிரியையை நம்பி, தன்னுடைய நல் ஒழுக்கத்தை நம்பி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படல. அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றால் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசுவை வேதத்தில் சொல்லப்பட்ட முறையில் விசுவாசிக்கிறது, அப்ப மட்டும்தான் மெய்யான ரட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சுற்றி அநேக தவறான சுவிசேஷங்கள். வேதத்துல சொல்லப்படாத முறையில இயேசுவை பிரசங்கிக்கும் போது அங்க ரட்சிப்பு இல்லை. வேதத்தில் சொல்லப்படாத முறையில இயேசு பிரசங்கிக்கப்படும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வேதத்தில் சொல்லப்படாத முறையில இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது அங்க பரிசுத்த ஆவியானவரினுடைய செயல்பாடு எப்போதும் இல்லை. அதனாலதான் ஜனங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவது இல்லை. அதனாலதான் திருச்சபையில எழுப்புதல் காணப்படல. அதனாலதான் விசுவாசிகளுடைய ஐக்கியம் பெருகல. என்னுடைய அடிப்படை காரணம், என்னுடைய அடையாளம், நான் இயேசுவை வேதத்துல சொல்லப்பட்டபடி நான் விசுவாசித்திருக்கேனா? வேத முறைமைகள்ல என்னுடைய விசுவாசம் இருக்குதா? வேத முறைமைகள்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் திருச்சபைக்கு சொல்ற காரியம்தான், வேத முறைமைகள்ல நீங்க ரட்சிக்கப்படவே. மூன்றாவதாக பார்க்கும்போது 4-6 வசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள் இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. 4-6 வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த இடத்துல பவுல் சொல்ற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, கடவுள் ஒருவர், அந்த ஒரே தேவன் விசுவாசிகளுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக சொல்கிறார். தேவன் ஒருவர், அவர் விசுவாசிகளுக்கு பல்வேறு வரங்களை கொடுக்கிறார். இது ஏன் பவுல் மிக அழுத்தமாக இந்த இடத்துல சொல்றார் என்று பார்க்கும்போது, இது கொரிந்து பட்டணத்தினுடைய மக்களினுடைய சூழல். அவர்கள் விக்கிரகத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள், விக்கிரகத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விக்கிரகம். இப்ப புரஜாதியார் என்ன செய்து கொண்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, என்னை படைத்தது ஒரு தேவன், என்னை பராமரிக்கிறது ஒரு தேவன், என்னை காக்கிறது ஒரு தேவன், என்னை அழிக்கிறது ஒரு தேவன், எனக்கு அறிவுக்கு ஒரு தேவன், என்னுடைய சம்பாத்தியத்துக்கு ஒரு தேவன் என்று அநேக தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் அதேதான். இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவன். இப்ப இந்த விக்கிரகத்துல போனா இந்த ஆசீர்வாதம், அந்த விக்கிரகத்துல போனா அந்த ஆசீர்வாதம் இல்ல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, ஒரே தேவன் அவர் அனைத்தையும் தன்னில் தானே சுதந்திரமாகவும் தன்னில் தானே பூர்ணமாகவும் கொண்டிருக்கிறார். அந்த தேவன்கிட்ட குறைவு என்று ஒன்றுமே இல்லை, அவர் பூர்ணமான தேவனாக இருக்கிறார். இப்ப மறுபடியும் திருச்சபைக்கு அவர் சொல்ற காரியம், தேவன் ஒருத்தர் தான், அந்த ஒரே தேவன் விசுவாசிகளுக்கு அநேக வரங்களை கொடுக்கிறார். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது, எல்லா விசுவாசிகளுக்கும் வித்தியாச வித்தியாசமான வரங்களை நமக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இப்ப இங்க இருக்கிற விசுவாசிகளாகிய எல்லாருக்குள்ளும் எந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு போதிக்கும் வரத்தையும் உங்களுக்கு மற்ற காரிய வரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுல பிரிவினை என்று ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் இதை சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே தேவன் நமக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணம், இந்த அடிப்படையான காரியம் நமக்குள் இருக்கிற பிரிவினையை சரி செய்யும். உங்களுக்கும் எனக்கும் என்னோட இருதயத்துக்குள்ளையும் உங்களோட இருதயத்துக்குள்ளையும் இருக்கிறவர் ஒரே பரிசுத்த ஆவியானவர். ஒரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். படித்தவனுக்கு ஒரு வரம், படிக்காதவனுக்கு ஒரு வரம் இல்லை. ஏழைக்கு ஒரு வரம், ஐஸ்வர்யவனுக்கு ஒரு வரம் இல்லை. தேவன் நேரடியாக ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்னு குருந்தியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது, அவர் மூலமாய் உங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். பவுல் என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிதாவின் மூலமாக, பரிசுத்தாவியவரின் மூலமாக அளிக்கப்பட்ட தேவ கிருபை. தேவ கிருபை என்பது என்னுடைய வரம் என்பது நான் சுயமாக சம்பாதித்தது அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற வரங்கள் என்பது நீங்கள் சுயமாய் தேடி போய் பற்றி கொண்டது அல்ல, நீங்கள் தேடி விரும்பிய காரியம் அல்ல. இது தேவ கிருபையால், தேவனிடத்திலிருந்து, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல எந்த விதமான பிரிவினையும் இல்லை. இந்த வரங்களை நீங்களும் நானும், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நாம் எல்லாருக்கும் தேவன் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் வரத்தை பெற்ற ஜனங்கள். இந்த வரத்தை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த வார்த்தை தேவன் ஏன் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, சரியான முறையில பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வாரத்தை நாம் பயன்படுத்தி தேவனை சரியான முறையில ஆராதிக்க வேண்டும். ஏன் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, அந்த வாரத்தை நான் சரியான முறையில பயன்படுத்தி நான் கடவுளை சரியான முறையிலே ஆராதிக்க வேண்டும். முறையான ஆராதனைக்காக தேவன் விசுவாசிகளுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அது நான் என்னுடைய சுய உழைப்பினாலும் என்னுடைய சுய சித்தத்தினாலும் நான் பெற்றுக்கொள்ளல, கடவுள் எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார் என்று நாம் எண்ணி திருச்சபையில ஆராதிக்க வரும்போது அங்க என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தேவன் கொடுத்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த இந்த வரத்திற்காக நான் நன்றி எறிதல் உள்ளவனாக முதலாவது இந்த சபையில உட்கார்ந்து அவரை ஆராதிப்பேன். அங்க நான் பிரிவினையை பார்க்க மாட்டேன், அங்க நான் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டேன். முதலாவது நான் தேவனுக்கு நன்றி எறிதல் உள்ளவனாக இந்த ஆராதனைகளை பங்கு பெறுவேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிக்கும் நிச்சயமாக வரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 25 அதிகாரம் 14-30 வசனங்களை பார்க்கும்போது, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவன் அவனுடைய தகுதிக்கேற்ப தாளந்துகளை கொடுக்கிறார் என்று பார்ப்போம். தாளந்துகளை கொடுப்பது என்பது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். தாளந்துகளை தேவன், வரங்களை தேவன் கொடுப்பது என்பது அது நிச்சயமாக தேவனுடைய செயல். அது விசுவாசிகளுக்கு அவர் வரங்களை கொடுத்து ஊழியத்தை செய்யும்படியாகவும், அந்த ஊழியத்திலிருந்து அதனுடைய கிரியைகளை செய்யும்படியாகவும் தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்னன்னு பார்க்கும்போது, தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தவும், அந்த ஊழியத்திலிருந்து வர நன்மைகளுக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திறமைகளை கொடுத்து அந்த திறமைகளை வளர்க்கும்படியான தாழ்ந்துகளை கொடுத்து அந்த தாழ்ந்துகளை திருச்சபையில நிறைவேற்ற ஆசையும் கொடுத்திருக்கிறார். ஒன்று பேதுரு 4 தெரிவிக்கிறோம். 1 பேதுரு 4:10-11 வசனங்களை பார்க்கும் போது, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போய்தால் தேவனுடைய வாக்கின்படி பொதுக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் விளத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமீன். இயேசுக்கு இப்ப தேவன் என்ன செய்யறார் என்று பார்க்கும் போது, பவுல் பேதுரு என்ன சொல்றாரு என்று பாத்தீங்க அப்படின்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொண்டு நல்ல உக்கிரான காரணையை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். தேவன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் சரியான பொறுப்புள்ளவனாக திருச்சபையை நடைமுறைப்படுத்துங்கள். தேவன் கொடுக்காம உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கல. தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அவர் வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை கொடுத்ததனால் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நல்ல உக்கிரானக்காரனை போல திருச்சபையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். வரங்களை திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும், வரங்களை ஊழியத்திலேயே பயன்படுத்த வேண்டும். அதனுடைய கிரியைகள் இங்கே திருச்சபையில் நம்ம கூடும் போது வெளிப்பட வேண்டும். வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள் இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த செயல் என்பதை நீங்களும் நான் ஒத்துக்கொள்ளும். நான் எந்த பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா என்னுடைய தாளந்த அல்ல, நான் சுயமா போய் படிச்சு நான் போய் கஷ்டப்பட்டு தேர்ந்தது அல்ல. இந்த வரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. தேவன் தன்னுடைய கிருபையினாலே அவருடைய வரத்தை கொடுத்து, திறமைகளை கொடுத்து, தாழ்வுகளை கொடுத்து என்னை பலப்படுத்தி இந்த ஊழியத்தை திருச்சபையினுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தும்படியாக செய்திருக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் பற்பல வரங்களையும் திறமைகளையும் அதனுடைய நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். இதை திருச்சபையினுடைய பக்தி விருத்துக்கு எதுவாக பயன்படுத்துங்கள். ஆவியானவர் வரங்களை கொடுத்தால் முதலாவது அதை திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துங்கள். ஏன் அப்படின்னா திருச்சபைக்கு தான் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்துக்கு எதுவாக இந்த வரத்தை பயன்படுத்துங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அநேக தாழ்ந்துகள் இருக்கு, அநேக வரங்கள் இருக்கு. ஆனா அதை நம்ம திருச்சபையில பயன்படுத்தாம சமுதாயத்துல பயன்படுத்திக்கிட்டோம். திருச்சபையில சக விசுவாசிகளுடைய அல்லது கூடியிருக்கிற ஜனங்களுடைய பக்தி விருத்துக்கு எதுவாக பயன்படுத்துறோம். சமுதாயத்துல போய் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது சுய நோக்கத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் பெருமைக்காகவும் பாவத்தை உள்ளடக்கியிருக்க காரியமாக மாறிவிடும். இப்போ பவுல் அந்த பிரச்சனை நிறைந்த அந்த கொரிந்திய திருச்சபைக்கு என்ன சொல்றார் என்று பார்க்கும் போது, உங்களுடைய வரத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள், அதை திருச்சபையில் நடைமுறைப்படுத்தும் போது நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் சரியாகிவிடும். ஏன்னா அந்த வரத்துல தேவன் கிரியை செய்கிறார். அது தேவன் கொடுத்த வரம், அது தேவன் கொடுத்த தாழ்ந்து, அது தேவன் கொடுத்த ஆசை. இப்ப பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 12 தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார், 5 ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், 6 அந்த கிரியைகளை நடப்பிக்கிறவர் அவர். அப்ப என்னுடைய முயற்சி என்றோ, என்னுடைய திறமை என்றோ, என்னுடைய சுய பெருமை என்றோ எதுவுமே திருச்சபையில் இல்லை. எல்லாம் தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. இப்ப அதான் தேவன் சொல்றார், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரத்தை முதலாவது தேவன் வாசம் பண்ணுகிற திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துங்கள். தேவன் வாசமாயிருக்கிற இந்த திருச்சபையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை இந்த திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துங்கள். எதற்காக நடைமுறைப்படுத்தணும், ஏன் நடைமுறைப்படுத்தணும்? கடவுள் கொடுத்துட்டாங்க, நான் எங்கனாலும் நான் கடவுளுக்காக வாழ்றேன் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் நான் திருச்சபையிலே பயன்படுத்தணும், எதற்காக? 7 சொல்லுது, ஆவியினுடைய அனுக்கிரகரம் அவனவனுடைய புரோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் என்று பார்க்கும்போது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டு ஈச் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வரங்களை நான் எப்படி பயன்படுத்தணும் என்று பார்க்கும்போது, மற்றவர்களினுடைய புரோஜனத்திற்காக ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா டு காமன் குட் என்று சொல்லப்படுகிறது. மூல பாசையிலும் இதே அர்த்தத்தை தான் கொண்டிருக்கிறது. அப்ப நான் எப்படி என்னுடைய வரத்தை நான் திருச்சபையில பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் திருச்சபையில ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, என்னுடைய வரத்தை கொண்டு என்னுடைய சக விசுவாசிகளுடைய விசுவாச வளர்ச்சிக்கு நேராக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய பெருமைக்காக அல்ல, என்னுடைய சுய பேருக்காக அல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆளு என்று காண்பிப்பதற்காக அல்ல. தேவன் என்ன சொல்றார் என்று பார்க்கும் போது, இங்க இருக்கிற சக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில விசுவாச வளர்ச்சிக்காக, அவனுடைய பக்தி விருத்திக்காக அந்த உங்களுடைய வரத்தை பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் திருச்சபையில தேவனுடைய செயல் காணப்படும். அதான் ஒண்ணு குறிந்தர் 14 பின்பகுதியில பார்க்கும் போது, ஒரு அவிசுவாசி ஆகிய ஒரு மனுஷன், இல்ல ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் திருச்சபைக்குள்ள வரும்போது, நீங்க உங்களுடைய வரத்தை சரியான முறையில பயன்படுத்துவதை அவன் கண்டால், அவன் என்ன சொல்றான் என்று பார்க்கும் போது, தேவன் திருச்சபையை செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவான். நம்மளுடைய திருச்சபையில தேவன் செயல்படுறாரா? யாராவது வெளியிருந்து உள்ளிருந்து பார்க்கும் போது தேவனுடைய செயல்பாடு திருச்சபையில காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரம் என்பது எப்பொழுதும் மற்ற விசுவாசினுடைய நலனுக்காக, மற்ற விசுவாசினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக. ரச்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய வரம் என்னன்னு தெரியாம இருக்க மாட்டான். அப்படி என்னன்னு தெரியாம இருந்தா மிகப்பெரிய ஆபத்து. கடவுள் எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்காரு எனக்கு தெரியலையே அப்படின்னா, அது அடிப்படையான ஒரு கேள்வி கேட்கு. ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டேன், என்னோட இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்றேன், என்னோட இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரம் எங்கே? என்னோட இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்க்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரத்தை கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன், வேற என்ன வாக்கியம் கொடுத்திருக்கு, வேற என்ன வாக்குத்தம் கொடுத்திருக்கு? விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், இயேசுவை உண்மையாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆராதனையில அவர் பார்க்கிறார், அது திருச்சபையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப உங்களுடைய வரம் எங்க? அப்ப வரம் இல்ல எனக்கு அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பு எங்க? வரம் இல்ல, நான் பரிசுத்தாவியானவர் இல்ல நடத்து, பரிசுத்தாவியானவர் இல்ல அப்படின்னா ரட்சிக்கப்படவும் நடத்து. பரிசுத்தாவியானவர் இருக்கும் இடத்துல கண்டிப்பா அவர் வரத்தை கொடுப்பார். பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து அவர் கண்டிப்பா உங்களுக்கு என்று ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தினுடைய நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வரங்கள் எப்பொழுதும் திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக, இந்த வரங்களை எப்பொழுதும் திருச்சபையினுடைய நன்மைக்கு எதுவாக, இந்த வரங்களை எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பரம்புதலுக்கு எதுவாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்க நிறைய பேர் சொல்லலாம், என்னையால பெருசா போதிக்க முடியாது, என்னையால பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படி சொல்ற ஜனங்கள் கலாத்தியர் 5 கொடுத்த அந்த ஆவின் கனியை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அன்பு எங்க, சந்தோஷம் எங்க, சமாதானம் எங்க, அதை திருச்சபைக்குள்ளே காமிங்க. அதுக்கு அது பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் கனி, அந்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் அந்த வரத்தை, உங்களுடைய அன்பை, சந்தோஷத்தை, நீடிய பொறுமையை, சாந்தத்தை, நற்குணத்தை திருச்சபையில நடைமுறைப்படுத்துங்க. எல்லாராலும் பிரசங்கிக்க முடியாது, அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். எல்லாராலும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப தேவன் அடிப்படையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சில அடிப்படை காரியங்களை கொடுத்திருக்கிறார், அதை நடைமுறைப்படுத்துங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இரக்கம் காட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆறுதல் சொல்லுங்க, சுவிசேஷத்தை பகிருங்க, ஆலோசனை கொடுங்க, கொடுங்க இருக்கிறது. இதெல்லாம் தேவன் கொடுக்கும் மரங்கள், சகிச்சு போங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு திருச்சபையில் என்ன சொல்றோம், புற சொல்றோம், புறம் பேசுறோம், காயப்படுத்துறோம், குற்றம் சாடுறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை. திருச்சபைகள்ல இது நிறைஞ்சு காணப்படுது. திருச்சபையில குற்றம் சொல்லுதல், புறம் கூறுதல், குறை சொல்லுதல், காயப்படுத்துதல், வார்த்தையினால காயப்படுத்துதல், செயலினால காயப்படுத்துதல், பிரிவினை, இது மேன்மையாக காணப்படுது. பிசாசானவருடைய அடிப்படை வேலைதான். எங்கெங்கெல்லாம் தேவனுடைய மகிமை பெரிதாக இருக்க வேண்டும் என்ற இருக்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் மனிதனுடைய பெருமைகளும் மனிதனுடைய மேன்மைகளும் உயர்த்தி காண்பித்து விடுவார். இன்னைக்கு திருச்சபையில பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு இல்ல, விசுவாசினுடைய செயல்பாடு அதிகமாக காணப்படுது. விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நான் என்ன செய்ய திருச்சபையில நான் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன், திருச்சபையில வார வாரம் நான் போய் என்ன செய்யறேன், திருச்சபையில நான் போய் சக விசுவாசிக்கு நான் பக்தி விருத்திக்கு எதுவாக ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றேன். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது, எவ்வளவு பேர் திருச்சபையில அன்பட்டு இருக்கிறான், எவ்வளவு பேருக்கு உதவி தேவைப்படுது, எவ்வளவு பேர் விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போய் கிடக்கிறாங்க, எவ்வளவு பேர் விசுவாச வாழ்க்கையில பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. நான் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம், ஒருத்தருடைய ஒருத்தருடைய குறைய மட்டும் சொல்லிக்கொண்டு வார்த்தையினால காயப்படுத்திக் கொண்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும். அந்த கேள்வியில இருக்கிற அறியாமையை பார்த்து சிரிக்க கூடாது, அந்த அறியாமையினால நம்ம அவங்களை காயப்படுத்தக்கூடாது. இப்ப கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான வேதபூர்வமான பதிலை சொல்லுங்க. தெரியல அப்படின்னா அதை தெரியப்படுத்துங்க. சந்தோஷமா இல்லைன்னா ஏன் சந்தோஷமா இல்லைன்னு போய் கேளுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்ன உங்களுக்கு என்ன செய்யறாரோ, நீங்க பலவீனப்படும் போது தனிப்பட்ட முறையில தேவன் உங்களுக்கு என்ன செய்யறாரோ அதை சக விசுவாசியிடம் போய் பேசுங்க. சக விசுவாசிட்ட வேதத்தை பேசுங்க, சக விசுவாசிட்ட வேதத்தை நடைமுறைப்படுத்துங்க. அப்போதான் திருச்சபையில தேவனுடைய செயல்பாடு காணப்படும், அப்பதான் இந்த திருச்சபை வளரும், அப்பதான் திருச்சபை முதிர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு போகும். உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் உங்களுடைய சுய பிரோஜனத்துக்காக மட்டும் பயன்பட்டால் திருச்சபை வளராது, விசுவாசிகள் வளர மாட்டோம், அது மிகப்பெரிய ஆபத்துக்கு நேராக போய்விடும். அதான் இந்த கொரிந்து திருச்சபையில பண்ணிட்டு இருந்தான், அதான் இந்த கொரிந்து திருச்சபையில நடந்துட்டு இருந்துச்சு. தான் பவுல் சொல்றார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தை திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடைமுறைப்படுத்தும். ஒரு கேள்வி கேளுங்க, இந்த உலகத்துல நான் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த திருச்சபையில நான் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இந்த திருச்சபைக்கு வருவதனால தேவனுடைய ராஜ்யத்தினால பயன் என்ன, இந்த உலகத்துல வாழ்றதுனால இந்த தேவனுடைய ராஜ்யத்துல என்னுடைய பங்களிப்பு என்ன. மத்தேயு 25:14-30 வசனத்துல அந்த தாழ்ந்துகளை கொடுத்த எஜமான் மறுபடியும் திரும்பி வரும்போது அதிகமாய் பெற்ற தாழ்ந்தை பெற்ற மனிதன் திரும்பியும் அதுல பெருகி திரும்பி எஜமான்ட்ட கொடுக்கிறான். ஒரு தாழ்ந்தை பெற்ற மனிதன் அதை மண்ணில் புதைத்து வைக்கும் போது அவனுக்கு நியாய தீர்ப்பு நடந்தது. தன்னுடைய தாழ்ந்தை திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக பயன்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக பயன்படுத்தாமல் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அப்ப சபை கூடி வருதல் அல்லது தேவனை ஆராதிப்பது அல்லது நாட்டுக்கெல்லாம் இப்படி நம்ம கூடி வரோம், இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது மனிதர்களா கூடி ஒரு சில வழிமுறைகளை செய்வது அல்ல, இல்ல நம்ம எல்லாரும் கூடி ஒரு சில சடங்குகளை செய்வது அல்ல. இந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, இந்த இடத்துல தேவனுடைய விசுவாசிகள் இருக்கிறோம், அவருடைய செயல்பாடை நாம் கண்டு அவரை மகிமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் அவருடைய சமூகத்துல வளர்வதுதான் இந்த திருச்சபையினுடைய நோக்கம். இந்த ஆராதனையுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும் போது இந்த ஆராதனையில தேவனுடைய செயல்பாடை நாம் பார்க்கிறோம், அதில் தேவனை மகிமைப்படுத்துறோம், அந்த தேவனை மகிமைப்படுத்தி தேவனவர்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு விசுவாசத்தில் வளர்வதுதான் இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதான் மெய்யான ஆராதனை. இப்படிப்பட்ட ஆராதனையை செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.